الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة ان فی ذلک لآیات لقوم یتفکرون صدق اللہ مولانا العلی وقال نبی صلی اللہ علیہ وسلم افضل النکاح ایسر المعانا او کما قال علیہ الصلوۃ والسلام پنیدہ جمعہ اڑے کڈمے نریویٹوادرکاہ ویندی اللہ اڑے இல்லத்திலே ஒன்று கூடிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் எடுத்து நடக்க சொல்லியிருக்கிறானோ அதை முற்று முழுதுமாக எடுத்து நடக்குமாறும் எதையெல்லாம் தவிர்ந்து நடக்க சொல்லியிருக்கிறானோ அதை முற்று முழுதுமாக தவிர்த்து நடக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன், தக்வாவை கொண்டு வசிய செய்கின்றேன், நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே, காலத்துடைய தேவை மிகவும் முக்கியமான ஒன்றாக இந்த காலத்தில் கருதப்படுறதுனால புனித ஜுல்ஹஜ் மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம். எல்லா வாரங்களிலேயும் உல்ஹியாவை பற்றியும் ஜுல்ஹஜ் பிற பத்துனுடைய பெருமதிகளை பற்றியும் எல்லா இடங்கள்லையும் பேசப்படுகின்றது. அந்த தலையங்கம்தான் நாங்களும் பேசணும். இருந்தாலும் சமூகத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லணும்ன்ற ஆவலுடன் வேற தலையங்கம் ஒன்றில் நான் என்னுடைய ஹுத்பாவை ஆரம்பிச்சுக்கிறேன். அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே, நான் ஆரம்பத்தில் அக்குறைக்கு காலையில் வார நேரத்தில் ஒரு மனசில் ஒரு எண்ணம் கொண்டு போச்சு. எண்ணம் கொண்டு வந்துச்சு, எல்லா பள்ளியிலையும் மாதிரி தாய் பள்ளியில் நிலைமை ஈக்காதுன்னு சொல்லி. அப்படின்னா ஹுத்பா ஆரம்பிக்கக்குள்ளே நிறைய பேர் ஈப்பாங்கன்ற ஒரு நல்லெண்ணம் கொண்டு வந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தோன்னு கொஞ்சம் கவலை ஆகிது. பரவாயில்ல, எல்லாருடைய நிலைமையும் இப்படி தான், போற இடத்துல எல்லாம் இதே தான் நிலைமை. ஏன் நான் அதை சொல்றேன்டா, நான் ஆரம்பத்தில் சில சம்பவங்கள் அல்லது ஆரம்ப காலகட்டத்தில் நடந்த இஸ்லாத்துக்கு எதிரான சில சூழ்ச்சிகள் இதை சொல்லிட்டு அதால நாங்கள் எப்படி இந்த காலத்தில் மாட்டிப்பட்டோம் என்ற விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்கு ஆசைப்படுறேன். அதனால ஆரம்பத்தில் ஈக்கிறவங்களுக்கு இன்னைக்குடைய சொல்ல போற கருத்து ஹுத்பாட நல்ல விளக்கம் ஒன்று கிடைக்கும். இடையில வந்து சேர்றவங்களுக்கு அறக்குறையாதான் கிளம்பும். அதனால ஆரம்பத்தில் ஈக்கிறவங்க பின்னுக்கு வாரவங்களுக்கு சொல்லி கொடுக்குற நீயத்தில் எழுந்துக்கோங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் விளக்கத்தை நசீபாக்குவானா. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்துக்கு மனிதனை உருவாக்கினாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து புதிய ஒரு பாதையை உருவாக்கினான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த புதிய பாதை என்னண்டா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூத்த மகன், இரண்டாவது மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் ரெண்டு பேரும் மூலமாக அல்லாஹ் பெரிய நபிமார்களுடைய சந்ததியை உருவாக்கினான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் அன்பார்ந்த சகோதரர்களே, இறுதியாக வந்த எங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்தார்கள். இவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்த ஒருத்தர். மக்கால பனி ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய குறைஷிகளுடைய பரம்பரையில வந்தவங்க தான் எங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்களோட இரண்டாவது மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இவங்களுக்கு ஒரு மகன் கிடைக்கிறாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக இருக்கிறார், இவங்களுக்கு ஒரு மகன் கிடைக்கிறாங்க. அவங்க யவ்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆகிறாங்க, அவரும் ஒரு நபியாக இருக்கிறார். யவ்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு மகன், பதினோரு மகன்ல கடைசி மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் நபியாக இருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய தந்தை யவ்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு நபி. இந்த யவ்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதினோரு புள்ளியொலிக்குது. பதினோரு புள்ளியொல்ல ரெண்டாவது மகன், அவரோட பேர் யஹூத். அந்த யஹூதுகளில் ஈந்து உருவாயினது தான் பனி இஸ்ராயில் சொல்லக்கூடிய
மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டத்துல வந்தார்கள் நபியாக. பனி இஸ்ராயல் சொல்லக்கூடிய இன்றைக்கு யஹூதிகள் நாங்க அவர்களை வர்ணிக்கிறோம். அன்பாந்த சகோதரர்களே, இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இரண்டாவது மகனுடைய பிச்சலத்துல வந்த கூட்டம். அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்களுள் இவர்கள் உலகத்துக்கு வந்து சுமாராக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 1000 அல்லது 1500 வருடங்களுக்கு பிறகுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக வருகிறார்கள். இடையில நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. குர்ஆன்ல சொன்ன கருத்துப்படி இப்படிதான் நீக்குது. இன்னொரு ரிவாயத்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துட காலத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 6000க்கும் மேற்பட்ட நபிமார்களை உலகத்துல சுத்த வச்சிருக்கிறான் சொல்லி இன்னொரு ரிவாயத்படி. அன்பாந்த சகோதரர்களே, எங்களுக்கு தேவை அந்த 25 நபிமார்களுடைய சரித்திரம் தான் எங்களுக்கு பேசலும், மற்றவங்க யாருன்னு எங்களுக்கு சொல்லலாது, அதுக்குரிய எந்த ஆதாரமும் இல்லை. இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னண்டா, அன்பாந்த சகோதரர்களே, இந்த பனி இஸ்ராயலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு வேதத்தை அருள்புரிந்து தௌராத் என்று சொல்லக்கூடிய அந்த வேதம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டு, இவர்களுடைய அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை, ஃபிரௌனுடைய யுத்தம் இப்படின்னு சொல்லி அதனுடைய சரித்திரம் அங்கால போற நேரத்தில் அன்பாந்த சகோதரர்களே, அதுக்கு சிறிது காலத்துக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக வருகிறார்கள். இவர்களும் பனி இஸ்ராயலுக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபிதான். அவர்களுடைய சரித்திரம் மிகவும் அற்புதமானது. எந்த ஒரு ஆணுடைய தீண்டலும் இல்லாம மரியம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் உலகத்துக்கு கொண்டு வரான். அந்த சம்பவமும் எங்களுக்கு தெரியும். நான் அதை இன்னைக்கு விரிவா பேசல, எங்களுடைய நோக்கம் அதல். அன்பான சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த சம்பவம் யாது வந்ததுனால ஒரு ஒரு அவங்க எப்படி உருவாகினாங்கன்ற விஷயத்தை நான் சுருக்கமாக ஞாபகப்படுத்துறேன். அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு குழந்தை உலகத்துக்கு வரணும்ன்றதுக்காக வேண்டி ஒரு ஆண் பெண்ணுடைய உறவின் மூலமாக கருக்கட்டல் நடைபெற்று அது 10 மாதம் தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலே சுமக்கப்பட்டு அதன் பின்னால் அன்பாந்த சகோதரன் குழந்தையாக வருகின்றது. கருக்கட்டல் நடைபெறக்கூடிய அந்த சம்பவம் இது, அது 40 நாள் விந்தனவாகவும் 40 நாள் இரத்த கட்டியாகவும் 40 நாள் சதை பிண்டமாகவும் மாறி பூர்த்தியாக 120 நாள் 4 மாதத்துக்கு பின்பு 2 அல்லது 3 இன்ச் அளவுல உள்ள முழு உறுப்பும் கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தையாக மாறுது தாயிடவும். 3 இன்ச் சைஸ்ல தான் நீக்கும், ஆனா முழு உறுப்பும் கொடுக்கப்பட்டீக்கும். அந்த நேரத்தில் ரூஹூதப்படும். மிச்ச 7 மாசம் என்னத்துக்குண்டா, அந்த உறுப்புக்கள் தேவையான அளவு வளர்றதுக்கு தான் மிச்ச 7 மாசமும். இப்படிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தாயிட வயிற்றுக்கு இந்த உருவாக்குறான் பிள்ளைய. மரியம் அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தேர்ந்தெடுத்ததுக்கு பின்னுக்கால ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவங்களுக்கு தீன படிச்சு கொடுக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களுக்கு சொல்லப்படுகின்றது, அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அறிவிக்கப்பட்டு உங்கள் மூலமாக அல்லாஹ் ஒரு குழந்தையை உருவாக்க போகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, என்னால எப்படி ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்ள முடியும், நான் எந்த ஆணும் தீண்டப்படாம வளர்ந்த ஒரு பொம்பளையாச்சே, எனக்கு எப்படி புள்ள கிடைக்கும் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் அதுக்கு போதுமானவன் என்ற பதில் கொடுக்கப்படும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூஹை எடுத்துட்டு வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இடது கையினுடைய இந்த கம் மூலமாக, இந்த கையினுடைய இந்த ஓரப்பகுதி ஓட்டை பகுதியின் மூலமாக ஊதுகிறார்கள். அந்த காற்று, அந்த ரூஹு வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கற்பரையை சென்று பூர்த்தியான 9 மாச குழந்தைய உருவாக்கும். அன்பான சகோதரர்களே, பூர்த்தியான 9 மாச குழந்தை, அதுக்கு பிறகு 3 நாளைக்கு பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு ரிவாயத்துப்படி 7 நாளைக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வாரா. இதுல அல்லாட நிறைய அத்தாட்சிகள் இருக்குது. அல்லாட்டு தேவையில்லை ஒரு புள்ள உலகத்துக்கு வாரத்துக்கு 10 மாசம் தாயிட வயசுல இருக்கணும். அண்ணாந்த சகோதரர்களே, இதுவும் தலையங்கத்துக்கு அட்பாட்பட்ட ஒரு சம்பவம் தான். இருந்தாலும் நான் சொல்ல வந்த தலையங்கத்தோட ஒத்து போறதால இதை ஞாபகப்படுத்திட்டு நான் போறேன். இப்படி வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துல 33 வருட காலம் தன்னுடைய நுபுவத்துடைய பணியை செய்கிறார்கள். அவர்களுக்கு வந்த எதிர்ப்பின் காரணமாக அல்லாஹ் அவர்களை வானத்துக்கு உயர்த்துகிறான். அதன் பின்னால் அன்பாந்த சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் பின்னுக்கு ஒரு காலத்துக்கு அல்லாஹ் நாடிய நேரத்துக்கு ரசூலுல்லாஹ் உம்மத்தாக அவங்க வானத்துல இருந்து கீழே இறங்குவாங்க. இவங்க வானத்துக்கு உயர்த்தப்பட்டதுக்கு பின்னால இந்த நுபுவத்துடைய உழைப்பை செய்யறதுக்கு அந்த கூட்டத்துல யாருமே ஈக்கல். யகூதிகள்னு நாங்க சொன்னோம், பனி இஸ்ராயேல்கள் தௌராத் வேதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களே வந்த பிச்சலத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இஞ்சில் வேதம் கொடுக்கப்பட்டது. இஞ்சில் வேதத்தை நம்பக்கூடியவர்கள் நசரானிகள் என்றும், தௌராத் வேதத்தை நம்பக்கூடியவர்கள் யகூதிகள் என்றும் பேர் சொல்லப்படுகின்றது. ரெண்டும் ஒரு பிச்சலத்திலிருந்து வந்த ஆக்கள் தான். அன்பார்ந்த சகோதரர்களே, 500 வருட காலமாக எந்த ஒரு நபியும் வரல. உலகத்துல பெரிய பசாதுகள் நடக்குது. இதுக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிறிஸ்துக்கு பின் 570 ஆண்டு ஆமுல் பீல் என்று சொல்லப்படக்கூடிய அப்ரஹான் என்ற அந்த யானை படை கௌபத்துல்லாவை அழிக்க வந்த அந்த வருடத்துல எங்கட ரசூலுல்லாஹ் பிறக்கிறாங்க. மக்கால யகூதிகளுடைய எந்த ஒரு தொடர்பும் மக்காலைக்கல்ல. மக்கால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில வந்த குறைஷிகள் தான் இருந்தார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதுல நுபுவத் கொடுக்கப்படுகின்றது. 13 வருடம் மக்கால உழைப்பு செய்கிறார்கள். 13 வருடத்துக்கு பின்னால மதீனாக்கு செல்கிறார்கள். மதீனால 10 வருஷம் வஃபாத்தாகும் வரைக்கும் இருக்கிறார்கள். மதீனால முதல் தடவை போன நேரத்தில் அப்பதான் யஹூதிகளை ரசூலுல்லாஹ் சந்திக்கிறான். அன்பாந்த அல்லாஹ் நல்லதியார்களே, அல்லாஹ் எவ்வளவு பெரிய திட்டம் உள்ளவன்டா. ரசூலுல்லாஹ்க்கு அவ்வளவு பெரிய அறிமுகம் உண்டு. ஆரம்பத்துல யஹூதிகள் ஈக்கல்ல, அல்லாஹ் எப்படி படிப்பிச்சு கொடுக்கறான்டா. பாரசி நாட்டை சேர்ந்து, பாரசி நாட்டை சேர்ந்த சல்மான் பாரசி ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லக்கூடிய அந்த சஹாபி யஹூதியத்தில இருந்து வந்தவர். அவரை இஸ்லாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நுழைய வச்சு யஹூதிகள் யாருன்றத அல்லாஹ் விளங்கப்படுத்துறான் ரசூலுல்லாஹ். அந்த சகோதரர்களே, முதலாவது யஹூதிகள் வந்த நேரத்தில் யஹூதிகள் மதீனால ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்கன்ற செய்தி கிடைச்சோடனே பயந்தாங்க. அவங்களோட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி ஒருத்தர் வருவார். இப்ப வந்த அந்த பயத்தின் காரணமாக நிறைய சூழ்ச்சிகள் நடக்குது. இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடிச்சு நபி அவங்க அவங்களோட நல்ல சுமூகமான முறையில் ஒரு உடன்படிக்கை செய்கிறாங்க. இஸ்லாத்துக்கு எதிராக யார் வந்தாலும் அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணப்படாதுன்ற உடன்படிக்கையோட சுருக்கம் அது. இது ஹிஜ்ரி 4 இந்த உடன்படிக்கை மீறப்படும். இவங்க மக்கா குறைசி காபிர்களோட சேர்ந்து ரசூலுல்லாஹ்க்கு எதிராக ஒரு யுத்தம் ஒன்று தொடங்குறாங்க. அந்த யுத்தத்துடைய பேர் ஹந்த் அஹல் யுத்தம். அகல் யுத்தம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, இதுவும் சல்மான் பாரிசி அலி அல்லா அவங்க மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு அபிப்பிராயத்தால் உருவாக்கப்பட்டது. யஹூ ரசூலுல்லாஹ்க்கு அரபிகள் எப்படி யுத்தம் செய்வாங்கன்னு அரபிகளுக்கு நல்லா தெரிஞ்சு, ரசூலுல்லாஹ் கூட்டத்துக்கு நல்லா தெரிஞ்சு, அரபிகளோட யுத்த முறை அவங்களுக்கு தெரியும். இப்ப இந்த குறைசி காபியர்களோட யஹூதிகளும் சேர்ந்திருக்கிறாங்க. அவங்களோட யுத்த முறை என்னன்றது சரியா விளக்கம் போதாது. சரியான முறையில அறிவு தெரியும், அனுபவம் ரீதியா தெரியாது. அல்லாஹ் அறிவித்து கொடுத்தது மட்டும்தான் தெரியும். இது அல்லாஹ் எப்படி படிச்சு கொடுக்குறான், சல்மான் பாரிசி அலி அல்லாஹ் மூலமாக அவர்கள் சொல்கிறார்கள், யஹூதிகள் யுத்தம் செய்யற முறை இப்படிதான் அப்படின்னு சொல்லி யுத்தத்துல அகல்கள் தோன்ற முறையை சொல்லி கொடுத்து அகல்கள் தோண்டி அந்த யுத்தத்தை வெட்டி கொள்கிறார்கள். யுத்தம் நடக்கவே இல்லை. எவ்வளவோ ட்ரை பண்ணினாங்க, அது வந்து அந்த 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 குழிகளை தாண்டி வந்து முஸ்லீம்களுக்கு அடிக்கொண்டு சொல்லி, சஹாபாக்களுக்கு அடிக்கொண்டு சொல்லி, அல்லாஹ் பெரிய காசுகளை மலைகளை உருவாக்கி அவர்களை வர விடாம பண்ணிட்டாங்க. அந்த சகோதரர்களே, இப்படி இந்த சம்பவம் எல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த யஹூதிகள்ல வந்தவர்தான், வந்தவன் சொன்னாலும் பிழை இல்ல, அப்துல்லா இப்னு சபான்னு சொல்லக்கூடிய ஒரு யஹூதிகள ஒரு முக்கியமான ஒரு தலைவர். இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீக்கும் போதே முசைலமத்துல் கஸ்ஸாப் என்று சொல்லக்கூடிய பொய் நபிக்கு ஆதரவு அளிக்கிறது. நபி அவங்க காலத்துல தீன் உறுதியா இருந்ததுனால இவனுடைய சூழ்ச்சி வெற்றி பெறல. அபூபக்கர் அலி எல்லாம் அவங்க ஆட்சி காலத்திலே முயற்சி செய்யறான், உமர் அலி எல்லாம் அவங்க ஆட்சி காலத்திலே முயற்சி செய்யறான், வெற்றி பெறல். உமர் அலி எல்லாம் அவங்க வஃபாத்தாகின சஹீதாக்கப்பட்ட பொருள் உஸ்மான் அலி எல்லாவங்களுக்கும் அலிர் அலி எல்லா அவங்களுக்கும் ஆட்சி பொறுப்பு யாருக்கு கொடுக்குறேன்ற கருத்து வேற்றுமையில உஸ்மான் அலி எல்லாம் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால இவன் ஒரு ஒரே ஒரு வார்த்தை தான் பாவிக்கிறான். என்ன வார்த்தைண்டா? அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவும் இவங்க மூணு பேரும் சேர்ந்து அலிக்கு போற ஆட்சி பொறுப்பை பறிச்செடுத்துட்டாங்க. இதுதான் இவன் முதலாவது சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையோட பிரதிபலன் இன்றைக்கு ஷியாக்களுடைய ஒரு பெரிய நாட்டையே உருவாக்கும். முதலாவது இந்த வார்த்தை தான் இஸ்லாத்துல ஈந்து இஸ்லாம் பிரிஞ்சு போறது. இஸ்லாத்துடைய அடிப்படை அகீதால இருந்து முக்கியமான விஷயங்கள் பிரிஞ்சு போறதுக்கு காரணமாக அமையும். இப்படி அன்பாந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுடைய அந்த அந்த யஹூதிகளுடைய ஏற்பாட்டை உலகத்தில் ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறான். அதனால அல்லாஹ்வுடைய ஒரு திட்டத்துல இந்த விஷயம், அதனால எங்களுக்கு மறுக்கலாது. இந்த இந்த வரலாறு சலாஹுத்தீன் அய்யூபி வரைக்கும், ஹிஜ்ரி 400க்கு பிறகு உள்ள சம்பவம் வரைக்கும் தொடர்ந்து அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொண்டு அதுக்கு பிறகு வந்த வந்த சம்பவங்கள் எல்லாம் சுருக்கமாக இன்னைக்கு நான் சொல்றேன். இப்படி இப்படி வந்து யஹூதிகளுக்கு உலகத்துல ஈக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாம அப்படி ஒரு நஷ்டத்தை உருவாக்கு. 1898 சுமாராக 117 வருடங்களுக்கு முன்னால் சுவிஸ்ல 300 யகூதிகளுடைய தலைவர்மார்கள், நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளு, சுவிஸ் நாட்டில் 300 யகூதிகளுடைய தலைவர்மார்கள், 300 பேர் சுவிஸ் நாட்டில் உண்டு சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. என்ன முடிவுண்டா? இந்தல ஈந்து 50 வருஷத்துக்கு பிறகு இஸ்ரேல் என்ற நாட்டை பலஸ்தீன்ல ஒரு துண்டை பிடிச்சி நாங்கள் உருவாக்குவோம். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒவ்வொரு இடமாக அவர்கள் 5 தடவை ஒன்று கூடினார்கள். ஒவ்வொரு 10 வருஷ காலத்துடைய திட்டத்தையும் 10 வருஷமாக திட்டமிட்டார்கள். திட்டமிட்டு சரியாக 50 வருஷம் 1948 இஸ்ரேல் என்ற நாடு உலகத்துக்கு அறிமுகமாகும். அன்பான சகோதரர்களே, நான் இந்த விஷயத்தை ஏன் தெரியுமா சொல்றேன்? 300 பேர் சேர்ந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாம 50 வருஷத்துக்கு பிறகு நடக்கிற ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி திட்டம் போட்டு அதுல வெற்றி கொள்கிறார்கள். ஆனா எங்கட சமுதாயம் 10 பேர் சேர்ந்து நாளைக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை சமாதானமா முடிவு செய்யல. அது என்ன ஒரு நிர்வாக அமைப்பா இருந்தாலும், அது விளந்த மண்டல சங்கமே ஆகிக்கலாம், ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆகிக்கலாம், பள்ளி நிர்வாகம் ஆகிக்கலாம், வேற ஏதாவது உள்ள ஊர்களுக்கு இயங்கக்கூடிய நிர்வாகங்களாக ஆகிக்கலாம், ஏதாவதாக அழிக்கலாம், ஏதோ ஒரு அமைப்பு. எந்த ஒரு அமைப்பை நான் சாட்டி சொல்லவில்லை. அண்ணா அந்த சகோதரர்களே, நாங்க 10 பேர் சேர்ந்து ஒரு முடிவுண்டு எடுக்கல. யகூதிகள் நாங்க உட்டது, யகூதிகள் கையாண்டது. நேர முகாமைத்துவம், டைம் மேனேஜ்மெண்ட், 9 மணிக்கு வாங்கண்டா மசூரா வேற சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? அடே 8:30 சொல்லுடா, அப்பதான் 9 மணிக்கு வருவான் அப்படின்னு மசூரா வேற சொல்லுவோம் நாங்க. 9 மணிண்டா, 9 ஒன்றும் இல்ல, 8:59 இல்ல, டைமுக்கு வேலை செஞ்சு பழக்கம் எங்களுக்கு இல்ல. ஒரு விஷயம், திட்டமிடல் தூர நோக்கி யகூதிகள் தெரிகிறது எங்கள்கிட்ட இல்ல, திட்டமிடல் ஒன்று எங்கள்கிட்ட இல்ல, தூர நோக்கம் இல்ல. சாதாரண நாலு புள்ள ஒரு பொம்புல எதிர்த்து குடும்பம் நடத்துற ஒரு தகப்பனுக்கே திட்டமிடல் ஒன்று இல்லை. ஊரை நிர்வாகிக்கிற, ஊரை சமுதாயத்தை வழி நடக்கிற, அல்லது அல்லது இலங்கை போன்ற நாடுகள்ல அல்ல பெரிய சுதந்திரத்தை தந்திக்கிறார். இது நாங்க எந்த முஸ்லிம் ஊருக்கு போனாலும் சரி, இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு போறோம், எங்கட மகள்ல எப்படி இருக்கணும் என்ற ஒரு திட்டம் உண்டு. ஈக்குதான்னு கேட்டா இப்ப வேலையே பாக்கல ஆஜியார், 100 வருஷத்துக்குள்ள போறோம் என்னத்துக்குவா கேக்குறீங்க அப்படின்ட்டு பதில் சொல்லுவா. இப்படி ஒன்று திட்டமிடல் என்கிட்ட இல்லை, தூர நோக்கம் இல்லை. அன்பான சகோதரர்களே, சமத்துவம் ஒற்றுமை பாதுகாப்பு மூணாவது விஷயம், இதுவும் எங்கள் கிட்ட இல்லை. இந்த ஒற்றுமை இல்லாததுனாலதான் நாங்க இந்த 10 பேர் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள இல்லாமல். நாலாவது விஷயம் தலைமைத்துவ கட்டுப்பாடு. ஒருத்தர தலைவரா நியமிச்சா அமீரா போட்டா அவருக்கு எப்படி கட்டுப்படணும் என்று கூட தெரியாது. நிறைய சரித்திரங்கள் அதுக்குது, இப்படி நிறைய பிழைகளை நாங்க விடுவோம், அது எல்லாத்தையும் அவன் செஞ்சு கொண்டிருக்கிறான். அதனால இன்றைக்கு தலை சிறந்த நாடாக மாறுற அளவுக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக நிறைய சூழ்ச்சிகளை செஞ்சு அதை அதுல வெற்றி காணக்கூடியவனாக மாறியுள்ளான். அந்த சகோதரர்களே, நான் சொல்ல வார விஷயம் என்னண்டா, இவ்வளவுத்தையும் சொல்லிட்டு நான் உணர்த்த வார விஷயம் என்னண்டா, அவர்களுடைய திட்டங்கள் பொதுவாக இல்லகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் மையப்படுத்தி தான் உருவாக்கப்படுகின்றது. ஆனா தனி ஒரு மனிதனாக நாங்க போய்த்து மாட்டிக்கொள்ளணும் என்று சொல்லி அவர்களுடைய திட்டம் இல்லை. இந்த பேர் ரிஷ்டி, அதே போல ஒருத்தருடைய பேர் இணைக்குது. உங்களை தனிய அவன் தாக்கப் பண்ணில்ல, அவனுக்கு அது தேவவும் இல்லை. ஆனா நாங்க ஒவ்வொருத்தரும் தனியாக மாட்டி உள்ளோம். சகோதரர்களே, இந்த தனியாக மாட்டினத்தினால கலாச்சார சீர்குலைவு ஏற்பட்டுகிறவங்கள்ட்ட இஸ்லாமிக் ட்ரெடிஷனல் இஸ்லாமிய கலாச்சாரம் உண்டு எங்களுக்கு இருக்குது. இந்த இஸ்லாமிய கலாச்சாரம் அப்படி கொலைஞ்சு பயிற்சிக்குது. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இந்துக்கள் எல்லாரும் அவங்கட கலாச்சாரப்படிதான் கல்யாணம் எடுப்பாங்க, புத்திஸ்ட் எல்லாரும் அவங்கட கலாச்சாரம் படிதான் கல்யாணம் நடக்கும், நசராணிகளாயிருக்கட்டும் யகூதிகளாயிருக்கட்டும் கிறிஸ்தவர்களாயிருக்கட்டும் சேர்ச்ல அவங்கட கலாச்சாரப்படிதான் கல்யாணம் நடக்கும். ஆனா எங்கட கலாச்சார முஸ்லீம்கள் முஸ்லீம்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிப்படை சுன்னத்துகளை பேணி எந்த கல்யாணமும் நடக்கிறதில்லை. ஒரு வருஷமும் இல்ல. கொஞ்ச நாளைக்கு முத கொழும்ப சேர்ந்து ஒரு அகிரத்தொண்டு கார்க்குங்காரி முன்னால சொன்னாரு, நாங்க ஒரு கல்யாணத்தை சந்திச்சோம், எப்படி கல்யாணம்டா, எங்கட ஹாஜியார் உண்டு, தந்த மகளோட கல்யாணத்தை 4 நாள் வச்சாரு. முதல் நாள் இஸ்லாமிய முறப்படி கல்யாணம், 2வது நாள் இந்துக்கள் முறப்படி கல்யாணம், அது மாதிரி மாப்பிள்ளையும் பொண்ணை விடுப்பாரு, 3வது நாள் பௌத்த சமுதாயத்துடைய முறப்படி கல்யாணம், அதுக்கு தேவையான ஆக்களை கூப்பிட்டு சாப்பாடு, 4வது நாள் கிறிஸ்துவ மதப்படி கல்யாணம். 4 நாள் செலவும் 10 கோடி. இந்த சகோதரர்களே, இவ்வளவு பெரிய வீண் விரயம் உண்டு எங்கட ஆக்கள் செஞ்சு கொண்டுதான். சரி, இந்த அது அந்த அந்த கல்யாணத்திலேயாலும் ஒவ்வொரு தலையங்கம் இருக்குது, இது பௌத்த மதப்படி, இது இந்து மதப்படி, இது கிறிஸ்துவ மதப்படின்னு சொல்லி. ஆனா எங்கட எங்கட ஊர்ல எங்கட எங்கட இடங்கள்ல எங்கட பிரதேசங்கள்ல இஸ்லாமிய பேர்ல தான் கல்யாணம் நடக்குது. ஆனா அதுல எல்லா கலாச்சாரமும் மிக்ஸ் ஆயிடுது. ஒரே ஒரு சந்தோஷம், சகோதரர்களே, இந்த ஹதீஸ்ல வச்சு எல்லாரும் பள்ளியில நிக்காவ செய்யறோம், அது ஒரு கள்ளப்பாடு. உண்மைண்டாதான். அது ஒரு கல்ல பாவம். எப்படி நிக்காவ பள்ளியில வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு வர வலிவாமா? எங்க வலியுமா? பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வலியுமா? நான் கேள்விப்பட்டேன், எனக்கு யாருண்டும் தெரியும். ஆனா இந்த அதே ஊர்ல நான் பயம் பண்றதுனால சொல்றது அழகு இல்ல. ஒருத்தர் தந்த மகளோட கல்யாணத்துக்கு ரோட்ல மரத்துல எல்லாம் பல் போட்டாராம். பேரும் தெரியும் எனக்கு. கேட்கவான யாரும் வந்து யாருண்டி? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அல்லது தெரியாம இருக்கலாம். அந்த சகோதரர்களே, இவ்வளவு பெரிய அனாச்சாரங்கள் நாங்க செஞ்சு கொண்டு இருக்கிறதுனால அவன் வளர்ந்துட்டு போறான், நாங்க வீழ்ந்துட்டு போறோம். அந்தாங்க சகோதரர்களே, பத்து வருஷத்துக்கு முன்னால் உள்ள நிலைமை இல்லை எங்களுக்கு இப்ப இருக்கிற நிலைமை. பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் உள்ள நிலைமை இல்லை இப்ப இருக்கிற எங்களுடைய நிலைமை. எங்களோட சமத்துவம் பாதுகாக்கப்படணும், எங்களோட ஒற்றுமை பாதுகாக்கப்படணும், எங்களோட தலைமைத்துவம் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழே வரணும். ஒருத்தருக்கு கீழே நாங்க ஈக்கணும் என்றது ரசூல்லாவுடைய அடிப்படை வாழ்க்கையினுடைய சுண்ணத்து. இது எல்லாத்தையும் நாங்க மிஸ் பண்ணிட்டு சீராயம் ஆக்கிட்டு கலாச்சார சீர்குலைவுல நாங்க ஆக்கிக்கிறோம். எல்லாரும் அவங்க அவங்களோட மதப்படி ட்ரெடிஷனல் ட்ரெஸ் உடுக்குறாங்க, கலாச்சார உடுப்பு உடுக்குறாங்க. எங்களுக்கு கலாச்சார உடுப்பு நொண்டி உண்மைக்குமே உடுப்பிட விஷயத்துல குர்ஆன் ஹதீஸ்ல தேவை என்னண்டா, அவுரத்தை மறைக்கிற மாதிரி இறுக்கம் இல்லாம மெல்லிய ஆடை இல்லாம மெதுவான ஆடை இல்லாம கடினமான ஆடைகள் உள் அவயங்கள் விளங்காத மாதிரி உடுப்பு கொடுத்தா போதும். அது ஷேட் ஆயிக்கலாம், சாரம் ஆயிக்கலாம், கழுத்தன் ஆயிக்கலாம், ஜுப்பா வாய்க்கலாம், புல் தோப்பா ஆகிக்கலாம், எதோ ஆகிக்கலாம். இதுதான் சரியத்துடைய தேவை. நாங்க எந்த உடுப்பும் உடுக்கேலும் என்ற அனுமதி கொடுத்த பிறகு யார் உடுக்கிற மாதிரி உடுக்கிறோம் அதான் விஷயம். யார் உடுக்கிற உடுப்பு எங்களுக்கு கவர்ச்சி ஆகுது அதுதான் விஷயம். இன்னும் அந்த சகோதரர்களே, எங்களோட கல்யாணத்துல மாப்பிள்ள மாறிக்கு கோட்டு சூட்டு போட்டு கை அடிக்கலன்னா அவர் மாப்பிள்ளையா போக மாட்டாரு. பொண்ண அழக சோடிச்சு கையில ஒரு பொக்கைய கொடுக்கலண்டா அவ பொண்ணை அழிக்க மாட்டான். கையில பொக்கை கொடுக்கிறது யாருடைய கலாச்சாரம்? ஷோ பண்ணி வைக்கிறது யாருடைய கலாச்சாரம்? பொண்ணை மாப்பிளையும் ஒரு சோவண்ட பண்ணி அழகான புட்டுவத்தொண்ட வச்சு அதுக்கு நிறைய பூக்களால டெக்கரேஷன் போட்டு உட்கார வைக்கிறது பெல்ட் எல்லாம் போட்டு யாருடைய கலாச்சாரம்? இது எல்லாத்தையும் நாங்க செய்யறோமா இல்லையா? நல்ல நடக்கிற நிக்காகள் வழிபாக்கள் ஈக்குது, ஆனா அது நூத்துக்கு 20% இல்ல. பெரும்பான்மையானது எப்படி நடக்குது அதைத்தான் பேச வேண்டிய சோதர்களே. இந்த தலையங்கத்துக்கு கீழே நிக்கா ஒரு சப்ஜெக்ட் தான், இன்னும் நிறைய ஈக்குது. ஆனா அண்ணாங்க சகோதரர்களே, அது எல்லாத்தையும் நான் வெறுமனே தலையங்கமாக ஞாபகப்படுத்துறேன், நேரம் இடம் கொடுக்காது, எல்லாத்தையும் வெள்ளங்கப்படுத்த இயலாது. சுருக்கமான ஆனக சில விஷயங்களை தான் ஞாபகப்படுத்து. அதனால அன்பாந்த சகோதரர்களே, இப்ப அந்நிய கலாச்சாரம் எங்களுக்குள்ள லேசம். அன்றைக்கும் ஒரு சகோதரரோட பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் சொல்றாரு, அவர் நல்ல கருத்து என்று சொன்னாரு, நாங்க தான் மற்றவங்களை கொபிகாட் பண்ண ட்ரை பண்றேன், முஸ்லிம்கள் தான், வேற யாரும் இல்லை. எங்கட சொந்தக்காரர் இப்ப எத்னால நடக்கிற ஒரு கோயில் திருவிழாக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தாரு. அது இங்கே சொல்ல வேண்டிய சப்ஜெக்ட் இல்லை. ஆனால் அதில் அவர் வந்து ஒரு கார்த்தூன் சாரி சொன்னாரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அங்குள்ள தமிழ் இந்து பெண்கள் சாரி தான் உடுத்துட்டு வாராங்க, ஆனா அவ்வளவு ஒழுக்கமா உடுத்துட்டு வராங்க. ஒழுக்கமா உடுத்துட்டு சாரி தான் உடுத்துட்டு வராங்க, அவ்வளவு ஒழுக்கமா உடுத்துட்டு வராங்க. அவர் சொன்னார் திரும்ப, எங்கட பிள்ளையோல் அபாயா தான் உடுக்குறாங்க, ஆனா ஒழுக்கம் இல்லாம உடுக்குறாங்க. சரிதானே? சரியத்துடைய தேவைன்னா இறுக்கமான ஆடை உடுக்கப்படாது. இறுக்கமான ஆடை ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, இறுக்கமான ஆடை உடுப்பது ஹராம். அபாயாவத்தான் இறுக்கமா உடுத்தாலும் ஹராம். உள்ளுக்குள்ள அவங்களுக்கு நான் வெட்கத்தை விட்டு சொல்றேன், போர் ரோட்ட போல வாலிபர்கள் சைஸ் போடுவான் இவ்வளவு தாண்டி, அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு. இந்த சகோதரர்களே, இப்படி கலாச்சாரத்தை நாங்க விட்டு கொடுத்துட்டு நாங்க அந்த சகோதரர்களே நாங்க ஒரு 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 எப்படி சொல்றா, வேறொரு விஷயத்தை ஒன்றுமே செய்ய இல்லாம ஜென்மத்தில் சிறுதோஷம் எதிர்பார்க்கிற மாதிரி நாங்க நல்லாயிக்கணும், உயர்ந்து வாழணும், கண்ணியம் ஆயிக்கணும் என்று சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். கண்ணியத்தை சீர்குலைக்கிறதே நாங்க தான் அன்பாந்த சகோதரர். குர்னே பொறுத்தவரையில நல்ல ஒரு மாஹோல் இருக்குது, நல்ல ஒரு வீடு, ஒரு சமூக பட்டொண்டி இருக்குது. இங்குள்ள விஷயங்கள் ட்ரெடிஷனலாக மாறும், ஒரு ட்ரெண்ட். இங்க நீங்க இங்குள்ள ஊர் மக்கள் எல்லாம் புதுசாக ஒரு விஷயத்தை செஞ்சண்டா அடுத்த பக்கத்தில் உள்ள ஊரெல்லாம் அதை பார்த்து செய்யற தன்மை உண்டிக்குது. இதை நல்லதாக பயன்படுத்திக் கொள்ள பார்க்கணும். எங்கட பிழைகளை, எங்கட மோசமானத்த, எங்கட தேவையில்லாத மற்ற ஊர்கள் பின்பற்றப்படாது. சமூகமாக நாங்க இயங்கும் போது எங்கட நல்ல விஷயங்கள், எங்கட நல்ல கலாச்சாரங்கள், எங்கட நல்ல பண்பாடுகள் பக்கத்தில் உள்ள நிறைய ஊர்களுக்கு படிப்பினையாக மாறணும். அது உங்களால் ஏழும், அக்குர்ணையால் ஏழும். அக்குர்ணை யோசிச்சுட்டா முழு உலகத்து இலங்கையில் உள்ள எல்லா முஸ்லிம் ஊரையும் அக்குர்ண மாதிரி மாற்றுவது. அது அது நீங்க போயிட்டு ஜமாத்துல போயிட்டு கஸ்ட் போற மாதிரி எல்லா ரோட்டுக்கும் கஸ்ட் போயிட்டு நீங்க செய்யணும். மண்டல அர்த்தம் உங்களுடைய ஊர்ல உள்ள சில விஷயங்களை நீங்க சரிவர செஞ்சண்டா அதை பார்த்து செய்யற தன்மை ஓட்டோவா இயற்கையாவே இருக்குது மக்கள் கிட்ட. அது நடக்கும், பிரதிபலன் ஆகும். அப்ப அது கண்டிக்குள்ள வந்து கண்டில இந்த ஏனைய மாகாணங்களுக்கு போயிட்டு ஒரு சீரான சமுதாயம் உருவாகும். அந்த அமைப்புல நிறைய பழைய அக்குர்ணியாவிட நிறைய மாற்றங்கள் வந்துக்குது. இருந்தாலும் சில சில சின்ன சின்ன தவறுகள் பெரிய விளைவுகளை உண்டு பண்ற மாதிரி அன்பாந்த சகோதரர்களே நாங்க அந்தந்த சின்ன தவறுகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த சமுதாய கட்டுப்பாடு கலாச்சார பேணல் உலமாக்களுக்கு வழி நடத்தின கட்டுப்பட்டு நடக்குதல் நிர்வாகம் தலைமைத்துவத்துக்கு கீழே எங்களுடைய ஊர் இயக்குதல் கல்யாணங்கள் எங்களுடைய உடுப்புகள் எங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய பங்கன்கள் எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய சுன்னத்து பிரகாரம் நடாத்துதல். சகோதரர்களே, முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு எல்லாரும் கல்யாணம் எடுக்கிறதுக்கு ஒரு பெட்டனொண்டி இருந்துச்சு. எப்படி என்று சொன்னா, முந்தைய ஒரு காலத்துல அந்த போம்ல கூட எழுதி தருவாங்க, கைக்கூலி எவ்வளவு கொடுக்குறீங்க, கைக்கூலின்ற என்ன மாப்பிள்ளைக்கு பொண்ணுட்டால கொடுக்குற சீதன தொகை, கைக்கூலி எவ்வளவு கொடுக்குறீங்க. பகிரங்கமாக பள்ளியில கொடுக்கிற போம்ல எழுதப்பட்டிருக்கும் அல்லது ரெஜிஸ்டரால கொடுக்கப்படக்கூடிய அந்த போம் எழுதப்பட்டிருக்கும் கைக்கூலி எவ்வளவு. அன்பாங்க சகோதரர்களே, இப்ப அந்த அந்த கல்யாணம் எப்படி நடக்கும் என்றா, ஒரு ஹோல்ல நடக்கும். வசதி குறைஞ்சவங்க வீட்டுல வச்சு கொள்வாங்க, பெரிய ஸ்டேஜ் மேடையெல்லாம் கட்டப்பட்டிருக்கும். கொண்ட வீட்டாலதான் எல்லா ஏற்பாடும் செய்யப்படும். மாப்பிள்ள வீட்டுக்கும் சேர்த்து பொம்பளை வீட்டுல தான் சாப்பாடு, பொண்ணு வீட்டுல தான் சாப்பாடு. மாப்பிள்ள வீடு பட்டாளமா வருவாங்க, அந்த இடத்துல ரெஜிஸ்டர் நடக்கும். அதுக்கப்புறம் மேல போயிட்டு சவடி போடுறன்ற பேர்ல தமிழ் கலாச்சாரப்படி தாலியை கட்டிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நின்று நின்று எல்லாரும் குரூப் போட்டோ எடுப்பாங்க, வீடியோ கோலம். இப்படி ஒரு அனாச்சார காலம் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லா, அண்மை காலமாக நிறைய மாற்றங்கள் வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்ளத்தான் போகணும். அது சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். இருந்தாலும் நிறைய பேர் சொல்லி இந்த கந்திரி கத்தம் பாட்டிஹா இதெல்லாம் பிஜேத்தின்னு சொல்லி நாங்கள் ஒதுக்கிட்டோம். உண்மையான செய்தி பரவல்ல, விஜயத் இல்லாம போனது எங்கள்கிட்ட சுண்ணத்து வரலே. விஜயத் ஒழிஞ்சிட்டு சுண்ணத்து வந்துட்டா, விஜயத் இல்லாம போனா சுண்ணத்து வரணும். அதுதான் தேவை. விஜயத் இல்லாம போற நோக்கம் என்ன, சுண்ணத்தான முறையை செய்யறதுக்கு. இப்ப சுண்ணத்து வரையதில்லை, அந்நிய கலாச்சாரம் தானே வருது. ஏனைய சமுதாயத்துடைய கலாச்சாரங்களோட தானே நாங்க பின்னி பிணைந்து வாழ்றோம். இன்னும் அந்த சோதர்களே, விதத்தை ஒழிக்கிறது தைரியம் அல்ல, சுண்ணத்தை கொண்டு வாருதான் தைரியம். நபியோட வாழ்க்கைய பின்பற்றதுதான் அசல், அதுதான் உண்மையான முஸ்லிமுக்கு அடையாளம். இன்னும் அந்த சகோதரிகளே, அந்த அடிப்படையில நாங்க சொல்றோம். இப்ப யாரும் சீதனை கேட்கறது இல்ல, எங்கட ஊரில் பொறுத்தவரை இல்ல, கண்டியலை பொறுத்தவரையில யாரும் கேட்கறது இல்ல. சரி, நிறைய பேர் நிறைய மகர் கொடுத்து முடிக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். ஆனா இந்த வலிமா சாப்பாட்டுல மட்டும் பெரிய அனாச்சாரம் செய்யும். ரசூலுல்லா பள்ளியில நிக்காவை முடிச்சுட்டு பாத்திமாவை வலியல்லா சொல்லாங்க அலியிட வீட்டுக்கு கொண போயிட்டு விட்டாங்க. ஆயிஷா நாயகி 6 வயசுக்கும் போது ஆயிஷா நாயகியுடைய நிக்கா நடக்குது ரசூலுல்லாவோட. 3 வருஷத்துக்கு பொறு ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 9 வயசுக்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகளை கொண்டு ரசூலுல்லாஹ் உட்ல உடுறாங்க. உடுறாங்க சகோதரர்களே, பொண்ண மாப்பிள்ள உட்ல உடுறது தான் சுன்னத்து. ரெண்டாவது விஷயம், நபியவங்க ஹதீஸ்ல ஏழுக்கிறாங்க, ஒரு நீங்க கன்னி பெண்ண கல்யாணம் முடிச்சா அந்த வீட்டுல 7 நாள் இருவீங்க மாப்பிள்ளைக்கு மாறி. நீங்க கண்ணு இல்லாத ஒரு விதவை பெண்ண கல்யாணம் முடிச்சா அந்த வீட்டுல 3 நாள் இருவீங்க. எங்கட மாப்பிள்ளை மாறெல்லாம் எல்லாரும் பொதுவா நாங்க எல்லாரும் கண்ணி பெண்களை தான் முடிக்கிறோம். 3 நாள்ல மாறியாச்சு, 7 நாள் இருக்குது சுண்ணத்து. அம்மா அந்த சகோதரிகளே, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் சில சின்ன பிள்ளைகள் இருக்கிறதுனால அந்த அந்த கட்டத்தை சொல்ல இல்லாது முதல் இரவுடைய கட்டம் நிறைய துவாக்கள் இருக்குது. அது எல்லாத்துக்கும் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. சைத்தாண்ட பிடியிலிருந்து பாதுகாக்கப்படக்கூடிய துவா உள்ள சாலிகானதா பிறக்கிறதுக்கு ஆரம்ப கட்டம் அது. அதை எத்தனை பேர் மிஸ் பண்ணிப்போம், யோசிச்சு பாருங்க. நான் ஓதினே இல்லையா, பிள்ளைகளெல்லாம் யோசிப்பாங்க நான் ஓதப்பட்டு பிறந்தேனா இல்லையா. நாங்க சோதரே, இப்படி நபீத வாழ்க்கையில நிறைய படிப்பினைகள் எங்களுக்கு சாதகமான நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நாங்க செஞ்சோம்னா உருவாக்கப்படுற சமுதாயம் நல்ல சமுதாயமாக வரும். இங்க மிஸ் பண்ணினதுதான் ரசூலுல்லாஹ் ஒரு பிள்ளைய பார்த்து இந்த புள்ள ஹராத்துல பிறந்த புள்ளன்னு சொன்னா. அந்த உம்மாக்கு கவலை வந்துட்டு ரசூலுல்லாட்ட வந்து, ரசூலுல்லா என் மாப்பிள்ளையோட என் கணவனோட நல்ல முறையில ஒழுக்கமான முறையில இருந்து தான் நான் பெற்றுக்கொண்டேன், இது எப்படி ஹராத்துல பிறந்த பிள்ளையாகும் அந்த பொம்பல் அழுதழுது கேட்கிறா. அப்படி அவங்க சொன்னாங்க, உங்களோட சேர வாரத்துக்கு முன்னுக்கு உங்களோட மாப்பிள்ளை ஹராமான சீனிய சாப்பிட்டு வந்தாரு, அதுல வந்த புள்ளதான் இது. யோசிங்க, ஜெமிய தொழலமா ஹலாலுக்கு ஏன் தடமாறுது? இந்த திட்டங்கள் எல்லாம் நாங்க மாற்றிப்பட்டு நாங்க ஹலாலா பெற்ற பிள்ளையும் ஹலாலா இல்லையா என்ற சந்தேகத்துக்கு உரிய நிலைமை வந்து. அதுக்கு ஒரு அன்பான சகோதரர்களை, பிள்ளைய பெற்றண்டா 7 அக்கீக்கா கொடுண்டா 40 கொடுக்கிறோம். 40 கொடுக்கிறது விஜய், 7 கொடுக்கிறது சின்ன. 7 கொடுக்கிற கட்டாயமானு கேட்டா நான் சொல்லுவேன் எப்படி தெரியுமா? 7 கொடுக்க வசதி உள்ளவர் 7 கொடுங்க. 7 கொடுக்க வசதி இல்லையா, வசதி படுற நேரத்துக்கு கொடுங்க. 40 கடன் வாங்கி சரி கொடுக்காதீங்க. ஒருத்தருக்கு 7 வசதி வரல, 30 வசதி வந்துட்டு அப்ப உடனே 31 நாள் கொடுக்கறது தான் முறை. வீட்டுல பொண்டாட்டி சொல்லுவா, 40 இன்னும் 10 நாள் தானே இருக்குது, 40 கொடுக்கோமே. மறைமுகமா என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு மறைமுகமாக? பொண்டாட்டி இப்பதான் ரூம்ல இருந்து வெளியே வந்திக்கிறா, சுத்தமாய் வந்திக்கிறா, அதனாலதான் சாப்பாடு கொடுக்குறேன். அதுதானே அர்த்தம். அன்பான சகோதரர்களே, அர்த்தத்தை பார்த்தா எவ்வளவு பெரிய மோசம். நான் பிஜேபி போயிட்டு சுண்ணத்தை வரலான்னு சொன்னேன் இல்லையா, அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டேன். கடைசியாக சொல்லி முடிச்சு கொள்றேன். என்ன தெரியுமா, இந்த நாளைக்கு கல்யாணம்டா, இன்றைக்கு எல்லார் வீட்டுல இந்த மரத்தாண்டி கல்யாணம் ஒன்று நடக்குது. மரத்தோண்டி கல்யாணம். மரத்தோண்டி கல்யாணத்துடைய உண்மை நிலைப்பாடு தெரியுமா யாருக்காவது? மரத்தோண்டி கல்யாணம் யார்த கலாச்சாரம் தான்? இந்தியால வடநாட்டில் வாழக்கூடிய சீக்கியர்களுடைய கலாச்சாரம். அவங்க ஏன் அதை செய்யறாங்க என்றா, குறந்தத்துல இருந்து அவங்க யாருமே முடிகளை வெட்டுறதில்லை, அகற்றதில்லை. உடம்புல எந்த மூலையில முடக்கிற முடிகளையும் அகற்றதில்லை. பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, அந்த கொண்டைய மறைச்சி வைக்கிறதுக்கு தான் அவங்க அந்த தலைப்பாவை கட்டுற. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிட்டா, பெண்ணுடைய வெட்டத்தை விட்டு சொல்றேன், யாரும் தவற எடுக்கவான விஷயத்தை விளங்கப்படுத்தணுமே. அது எவ்வளவு மோசமான கலாச்சாரம் நாம செய்வோம். ஒரு அந்த சீக்கியர் பரம்பரையில யார் ஒரு பெண்ணுக்கு அந்த கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டுட்டா, கல்யாணத்துக்கு முத வந்து இந்த கல்யாண பெண்ணுடைய கூட்டாளிமார்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்ணை சுத்தப்படுத்தி அகற்ற வேண்டிய முடியெல்லாம் அகற்றி அவ நல்ல சோடிச்சு மரத்தோண்டி வச்சு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுப்பாங்க. சாப்பாடு போட்டு ஒரு ஃபங்க்ஷன் எடுப்பாங்க. இந்த ஃபங்க்ஷன் தான் மரத்தோண்டி கல்யாணம். இது நாங்க செய்ய கேவலமா இல்லையா, வெட்கமா இல்லையா, தலை குனியனமா இல்லையா? உள்ளங்கையில ஹதீஸ்ல வந்து உள்ளங்கையில பெண்களுக்கு டிசைனாக டிசைன் டிசைனாக வண்ணம் வண்ணமாக உள்ளங்கையில மரத்தோண்டி போடுறதே மக்ரூ ஹுக்கும். அப்ப இங்க தோல்ல அங்கெங்கெல்லாம் போடுறதுக்கு மார்க்கத்துல என்ன சட்டம் வரும் யோசிச்சு பாருங்க. இங்க வரைக்கும் மரத்தோண்டி, கால்ல முழங்கால் வரைக்கும் மரத்தோண்டி, கொண்ட கூட்டாளிமாரெல்லாம் வந்து அசருக்கு போறாங்க, ராவ் 12 மணிக்கு வரைக்கும் போடுறாங்க. என்னத்தை போடுறான்னு தெரியாது, என்னத்தை கலைக்கிறாங்கன்னு தெரியாது. அதுல பக்கத்துல உள்ள ஊட்டி சொந்தக்காரவங்க ஊர்ல உள்ளவங்க வானம் உள்ளவங்க எல்லாம் அந்த ராவைக்கு சாப்பாட்டுக்கு போறாங்க. அங்கே ஒரு மாட இருக்கிறாங்க. அந்த சகோதரிகளே, இது எல்லாம் உடுபடாம நாங்க தலை சிறந்த சமுதாயமாக மாற இயலாது. ஆனாலே அன்பாக கேட்டுக்கொள்றோம், பண்பாக கேட்டுக்கொள்றோம், இரக்கமாக கேட்டுக்கொள்றோம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அக்கூர்ணைக்கு முழு இலங்கையை மாற்றி நல்ல விஷயங்கள் அறிமுகப்படுத்தி பாருங்க. உடனே செய்வாங்க, மற்றவங்க செய்வாங்க. அதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ தெரியாது, இல்லையோ தெரியாது. நான் வெளியே இந்த அக்கூர்ணையை பார்க்கிறேன், நீங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறீங்க. உங்களுக்கு விளங்குதோ இல்லையோ தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். அது நிறைய பேர் வெளியே பேசுறாங்க. அக்கூர்ணையில ஒரு விஷயம் நடக்குதுண்டா, அது வெளியே செய்யறதுக்கு தயாராகிறாங்க. அதை நல்ல விஷயமாக நாங்க அறிமுகப்படுத்திட்டேன்டா. மாஷா அல்லாஹ், வெளியில நடக்கிறதும் நல்ல விஷயமாக இங்க நிறைய நல்லது நடக்குது. எனக்கு தெரிஞ்சொன்றேன்னு உதாரணத்தை சொல்றேன். இந்த பள்ளி நிர்வாகங்கள் நிர்வாகத்துடைய சீர்திருத்தம் அக்கூர்ண மூலமாகத்தான் வந்துச்சு. நல்ல விஷயம். ஜகாத் கமிட்டி கூட இந்த அக்கூர்ணையுடைய ஆரம்ப காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதும் ஒரு காரணம். ஜகாத் பைத்து ஜகாத் சொல்லுது. இன்னும் ஒரு ஜெனிய தொடரமா சீராக ஏனைய கிளைகள்ல இயங்குறதுக்கு அக்கூர்ண ஜெனிய தொடரமா சீராக இயங்குறதுக்கு ஒரு காரணம். இப்படி ஒரு ட்ரெண்ட் உண்டு அக்கூர்ணிக்குது. ஆனால் அன்பாக இரக்கமாக பண்பாக தாழ்வாக பணிந்து நாங்க கேட்டுக்கொள்ற உங்களுக்கு உங்களை கேட்டுக்கொள்ற விஷயம் உங்கள்ட்ட இந்த முக்கியமான தலையங்கங்கள்ல ஈக்கிற நல்ல விஷயத்து போல இந்த கல்யாணத்துல உடுப்புல அந்நிய கலாச்சாரங்கள்ல இருந்து விடுபட்டு இஸ்லாமிய கலாச்சாரமாக நீங்க மாத்தினீங்கன்றா எல்லா ஊரும் மாறும். அதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு ஏலும்டா எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி ஒன்று செஞ்சேன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாளைக்கு தீனுடைய ஒரு கேந்திர ஸ்தலமாக முக்கிய ஒரு மையப்புள்ளியாக மக்கா மதீனா இன்றைக்கு எப்படி ஒரு ஒரு மின்ற வெளிச்சத்தில் இருக்குதோ, ஒரு பிரகாசத்தில் இருக்குதோ, அது போல இந்த அக்குருனே விளங்கும் இன்ஷா அல்லாஹ். அதுக்குரிய தன்மையா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் குருவானாக. வாஹிர் தௌவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யாழ் எங்களுடைய பாங்கல் எல்லாம் மன்னித்தல் குருவாயா, எங்களுடைய உற்றார்களின் அனைவருடைய பாவங்களை மன்னி தழுப்புருவாய், எங்களுடைய தாய் தந்தை அனைவருடைய பாவங்களை மன்னி தழுப்புருவாய், சங்கா நாயனே கிருப்புல்ல நானே அல்லா இதெல்லாம் பேசி உங்களுடைய இஸ்லாசுடன் மூத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியை தந்து அழுப்புருவாயா. சங்கா நாயனே கிருப்புல்ல நானே உலக முஸ்லீம்களை பாதுகாத்துருவாய். சங்கா நாயனே கிருப்புல்ல நானே அல்லா முஸ்லீம்களுக்கு எதிராக தீட்டப்படக்கூடிய அனைத்து திட்டங்களையும் நீ சவுடுபடி ஆற்றுவாயா. முஸ்லீம்கள் பலஸ்தீன்கள்ல நிறைய நெருக்கடி பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யூதர்களாலும் யூத காபிர்களாலும் நோயினை பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உடைமைகள் சொத்துக்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பரம்பரை பரம்பரையாக எங்களுடைய சொத்தாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அது ஒரு கிறிஸ்துவ ஆலயமாக மாற்றப்படுகிறார். அது உன்னுடைய மஸ்ஜிதியா அல்ல. அந்த காலத்துல நீ அப்ராஹாமுடைய படைய உன்னுடைய சக்தியின் மூலமாக அழிச்சாயால், அதே போல யாழ்லா மஸ்ஜிதுல் அக்ஸான்னு சொல்றது புனிதமான இடம். அந்த இடத்தை யாழ்லா உன்னுடைய குதிரத்தால் நீ பாதுகாக்கிறாய். அதுல அந்த 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 பிரதேசத்துல சூழ வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவாய், அந்த முஸ்லீம்களுக்கு தைரியத்தை கொடுத்துருவாயா, ஈமானுடைய பலத்தை கொடுத்துருவாயா. அதே போல முழு உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் உனக்கு மட்டும் பயந்து வாழக்கூடிய தன்மை உண்டு பண்ணிடுவாயா. உலகத்துல வரக்கூடிய அனைத்து சவால்களையும் அனைத்து எதிர்ப்புகளையும் யால உனக்காக எதிர்த்து நீக்கக்கூடிய தன்மையை உருவாக்குறியாங்க. இதே போல எல்லாருடைய இறுதி முடிவையும் நல்லதாக ஆக்கி அருள்புருவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன என்ன நலவான விஷயங்களை அவர்களுக்கும் அவருடைய உம்மத்துக்கும் கேட்டார்களோ அவை அனைத்தையும் எங்களுக்கும் தந்தல் புருவாயா. சங்கியா நாயனை கிருப்பில்லானே என்ன கெடுதியான விஷயங்கள்லேருந்து அவர்களுக்கும் அவருடைய சமுதாயத்துக்கும் பாதுகாப்பு கேடினார்களோ அப்படியான அனைத்து விஷயங்களையும் எங்களையும் பாதுகாத்தல் புருவாயா. வாஹிர் தௌவான. அல்ஹம்துலில்லாஹ்.